இருள் நீக்கும் சுடரே என் இயேசு ராஜா, என் வாழ்வின் ஆனந்தமே. புயல் வீசும் கடலில் கடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரம் அவரே. உன் வாழ்வுக்கு இயேசு நங்கூரமாய் மாறினார். உன் வாழ்வு பிழைக்கும், உன் வாழ்வு ஆசீர்வாதமாய் மாறும். எவரை உன் வாழ்வுக்கு நீ நங்கூரமாக ஆக்கினாலும் உன் வாழ்க்கை செழிக்க, உன் வாழ்வு சந்தோஷம் அடையாது. என் ஆண்டவரை ஆக்கிக்கொள், அவர்தான் உனக்கு நாயகன். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் இன்ப பிரசனத்திற்காக ஸ்தோத்திரம். தொடக்கத்திலிருந்து இதுவரைக்கும் நடத்தி வருகிற கர்த்தருடைய ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவி ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்திற்கு
திருப்பிக் கொள்ளுங்க. கலாத்தியர் ஆறாவது அதிகாரத்திற்கு, கலாத்தியர் ஆறாவது அதிகாரம். நாம் இந்த நாளிலே முக்கியமாக கடந்த முறை நாம் எடுத்த எல்லாவற்றால் நான் பேசின செய்தியிலே உபாகமத்தில் இருந்து சில வார்த்தைகளை இன்னும் நான் பார்க்க விரும்புகிறேன். பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை அதோடு சேர்த்து பார்ப்பது நல்லதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன், விரும்புகிறேன் தேவனுக்குள்ளே. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த வருஷம் ஆசீர்வாத ஆண்டு சொல்லி நாம் பிரயணப்படுத்தி இருக்கிறோம். இந்த வருஷம் தேவன் எங்களை எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். தேவன் விரும்புகிற விதமாக ஒன்று, நாம் விரும்புகிற விதமாக இன்னும் ஒன்று, ஜனங்கள் விரும்புகிற விதமாக இன்னும் ஒன்று, உறவு விரும்புகிற விதமாக தேவன் எங்களை எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு எந்தவித தடையுமே இல்லைன்னு சொல்லி உபாகமத்திலே இருந்து நாம் நன்றி கண்டுகொண்டோம். நான் அவர் சொல்லு உபாகமத்திலே அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுத்த கட்டளைகள், நான் உனக்கு கொடுத்த வேத வாக்கியங்கள், நான் உனக்கு கொடுத்த கற்பனைகள், நான் கொடுத்த சட்டங்கள், அவைகளை நீ கை கொள்ளுகிற பொழுது எல்லாம் நான் இப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நாம் ரெண்டு இல்லாவிட்டால் மூன்று தடவை அந்த காரியத்திலே அந்த வேத பகுதியிலே இருந்து நாம் சில வார்த்தைகளை பார்த்தோம். அதே நேரத்தில் அதே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் போனால், நீ தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போனால், நீ தேவனுடைய வார்த்தைகள் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் போனால், இவைகள் எல்லாம் ஒன்றுக்கும் தவறாமல் சாபமாக மாறும் என்று சொல்லி வேதத்திலே நாம் திட்டமும் தெளிவுமாய் பார்த்திருக்கிறோம். ஆகையினாலே ஒரு தேவனுடைய மனிதன் நல்லாக வாழ வேண்டும் என்பதற்கு அடிப்படை சத்தியம் என்ன? அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த விதத்திலே ஒத்து போகாது. தேவனுடைய வார்த்தை நாம் விரும்புகிற நேரத்துக்கு சரியாக ஒத்து வராது. அது சொல்லுகிறபடி செய்கிற பொழுது தான் நமக்கு தேவனுடைய சித்தம், தேவனுடைய ஆசீர்வாதமாக வருகிறது என்பதை நாம் மறக்க முடியாது. கடந்த விதத்திலே நாம் பார்த்தோம், அந்த ஏழை விதவை, அவள் மரண தருவாயிலும் கூட அவள் செய்த காரியம் என்ன? ஒரு தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அவள் செய்யப்பட்டார். அது அவளுடைய வாழ்வுக்கு அவருடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தது என்று சொல்லலாம் அல்லவா? ஆகையினாலே எங்களுடைய வாழ்க்கை மரண தருவாயிலையும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு காரியம். அதன் அடிப்படையிலே தான் ஒரு மனுஷன் வாழுகிற வாழ்வு இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. அந்த வேத பகுதிகளுக்குள்ளே நாம் கடந்து செல்வதற்கு முதலாக தேவன் வேதத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஏராளமான வார்த்தைகள் வைத்திருக்கிறார். அதுல ஒரு சில வார்த்தைகளை பார்த்து நான் கடந்து செல்லாமல் நான் விரும்புகிறேன். கலாத்தியர் 6:7-10 வசனத்தை வாசிப்போமா, 7-10 வசனம் வரைக்கும்.
யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம்.
7 வசனம் என்ன சொல்லுகிறது? மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இதனுடைய அர்த்தம் என்ன? மனுஷனாய் பிறந்த நானும் சரி, மனுஷனால் பிறந்த நீயும் சரி, மனுஷனால் பிறந்த நீயும் சரி, எதை வாழ்க்கையிலே நீ விதைக்கிறியோ அதை நீ அறுப்பாய். இது சத்தியம், இது மாறாதது. இதை நான் ஏன் பேச வேண்டும் என்று சொல்லி விரும்பினேன் சொல்லி சொன்னா, போன வெள்ளிக்கிழமை ஒரு சம்பவம் நடந்துச்சு. உங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, அது நான் பழகிற ஒரு குடும்பத்தான். அவருடைய குடும்பத்திலே நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்துச்சு. சரி, அப்பொழுது அவர் திங்கட்கிழமை அடித்து டெலிபோன்ல என்னோடு பேசினார்கள். இப்படி இப்படி சம்பவம், இப்படி இப்படி காரியம் என்று சொல்லி அழுது கொண்டு வீட்டிலே இருந்தார்கள். நடந்த காரியம் கஷ்டமானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது, ஒன்று உண்மைதான். கவலையோடு இருக்கிறார்கள், அதுவும் சரி. நடந்த காரியம் அப்படி இருக்கிறபடியால் நாம் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அதே காரியம் ஒன்றுக்கும் தவறாமல், இந்த காரியத்தை நான் வெளிவாக பேசினால் அது நல்லா இல்லை, அதனால நான் விளங்கக்கூடிய அளவுக்கு பேசி கடந்து செல்ல விரும்புகிறேன். அதே விதமாக 100 ஒரு பிழையும் ஒன்றும் மாற்றமே கிடையாது. பல வருஷங்களுக்கு முன்பதாக அவர்களும் இன்னும் ஒருவர்களுக்கு செய்தார், அது எனக்கு தெரியும், அது அவர்களுக்கும் தெரியும், அவர்களுக்கும் அது தெரியும். அதே காரியம் அவருடைய குடும்பத்தை தாக்குகிற பொழுது, அறுக்கிற பொழுதுதான் அதனுடைய வேதனை அவர்களுக்கு புரிந்தது. நான் அப்பொழுது அங்கே போகிற பொழுது இந்த விதைப்பும் அறுப்பும், விதைப்பும் அறுப்பும் என்ற காரியம் இவ்வளவு சரியாக இருக்கிறது என்பதை என்று உள்ளத்தில் போட்டுகிற பொழுது, இதை போய் அவங்களுக்கு நேர சொல்ல வேண்டு கூட நான் யோசித்தேன். சிலருக்கு நேர சில காரியங்கள் சொல்லும், இல்லாட்டா ஏறா. சரியான நேரத்தில் ஐயா நீ துக்கமாய்த்தான் இருக்க, ஆனா நீ விதைத்தது தானே அறுத்தாய். நீ செய்யாதது ஒன்று உன் குடும்பத்தில் வரப்போகிறது கிடையாது. உன் குடும்பம் ஏன் இன்றைக்கும் அடிமையத்தில வாழ்றதுன்னு சொன்னா காரணம் யாருன்னா நீ தான், வேற யாரும் கிடையாது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவனா அதே காரியம் ஒன்றுக்கு. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இந்த விதைப்பும் அறுப்பும் என்ற வார்த்தை எவ்வளவு சரியாக நிறைவேறினது என்பதை அந்த குடும்பத்திலே தான் நான் பார்த்தேன். ஒன்றுக்கும் மாற்றம் இல்லை, ஒரு துளி கூட மாற்றம் இல்லை. இவங்கள் செய்த அதே காரியத்தை இன்றைக்கு அன்னமர்த்தம் செய்கிறான் இவனுக்கு. அதே காரியம் மாற்றமே கிடையாது. ஆச்சரியமும் ஆச்சரியம் இல்லையா? அன்றைக்கு நீ இன்னும் ஒருவனுக்கு செய்கிற பொழுது அதனுடைய வேதனை உனக்கு அறியாமல் இருந்தாய், அடுக்கு வார்த்தைகளை பேசினாய், ராஜநடை விட்டாய், அப்படி இப்படி எல்லாம் நடந்து பல நியாயங்களை சொன்னாய். சரியான இன்னைக்கு நீ கதவை பூட்டி விட்டு வீட்டுக்கே இருந்து கொண்டு ரெண்டு பேருக்கு டெலிபோன் அடித்து அளவேண்டிய நிலைமைக்கு ஏன் உன் நிலைமை ஆறியது, மாறியது, மாறியது? தாய் தகப்பன்மார், உங்கள் பிள்ளையுடைய காரியத்திலே கவனமாயிருங்க. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை உங்கள் பிள்ளைகள் அறுப்பார்கள். அதிலே மாற்றமே கிடையாது, எந்த வித மாற்றமே கிடையாது, அறுத்தே ஆவார்கள். சில காரியங்களை ஆண்டவர் 7 தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறார். வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஒரு சில எத்தனை தலைமுறைக்கு என்னுடைய சந்ததி என்னுடைய சமூகத்துக்கு நீ வரக்கூடாது. அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்கு. அதுக்கு ஆனால் இந்த விதைப்பும் அறுப்பும் என்றது எனக்கு இந்த கிழமை தூக்கி வாரி போயிட்டு இருப்பாரு. இவ்வளவு திக்கு சரியாக நடந்திருக்குது. இப்ப போய் நான் சொல்ல முடியுமா இங்க வாங்கியா? நீங்க அன்றைக்கு செய்தது இன்றைக்கு உங்களுக்கு வந்திருக்குது, இது எப்படின்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கு? அவன் சொன்னாங்க, தம்பி நடந்ததுக்கு பிறகு நடந்து ஒரு கிழமை ஆயிட்டு அதுக்கு பிறகு நான் இன்றைக்கு தான் நான் சிரிக்கிறேன்னு சொல்லி நான் போய் அவங்ககிட்ட கொஞ்சம் கதைச்சேன். அவங்க வர சொல்லி சொன்னாங்க, அதனால நான் போனேன். இன்றைக்கு தான் நான் சிரிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. நல்லது, அவங்க சிரிக்கட்டுக்கு. ஆனா எனக்கு உள்ளுக்கு ஓடுகிறது என்ன தெரியுமா? விதைப்பும் அறுப்பும், விதைப்பும் அறுப்பும், விதைப்பும் அறுப்பும். சொல்லவா? சொல்ல முடியாது. எப்படி சொல்லுகிறது? சொல்ல முடியாது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அவன் அறுப்பான். இதனுடைய அடிப்படையிலே இந்த ஆசீர்வாத ஆண்டு இருக்கிறது என்பதை நீ நானும் நறுக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையிலே ஏன் ஆசீர்வாதம் கடந்து வரவில்லை என்று சொல்லி சொன்னா யாரை கேட்கிறது? உன்னை தான் கேட்க முடியும். ஏன் வரல? நீ விதைக்கல, நீ விதைக்கல, நீ விதைக்கல, நீ விதைக்கலப்பா. நீ எதை செய்கிறாயோ அது உனக்கு திரும்ப வரமையா? நீ கெட்டதை விதைச்சேன்னு சொன்னா உனக்கு கெட்டது வந்தேதான் ஆகும். நீ நல்லதை விதைச்சேன்னு சொன்னா அது உனக்கு நன்மையாக மாறும். நல்லதை விதைத்து கெட்டதை அறுத்தவன் கிடையாது. ஒரு வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்து தீங்கு அனுபவி. நன்மை செய்து தீங்கு அனுபவி, ஆனா உனக்கு பலன் கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுது. சில சூழ்நிலைகளிலே நாம் நன்மை செய்கிற பொழுது நமக்கு தீமைகள் புறப்படும். வேதத்தில் செயல்படப்படாத ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்காது. நன்மை செய்கிற பொழுது தீமை புறப்படும். ஆண்டவர் சொன்னார் தீங்கு அனுபவி. அப்ப நாம கேட்கிறது என்ன தெரியுமா? ஏன் எனக்கு தீங்கு? அந்த ஏழை ஸ்திரி கேட்கல பாருங்க, யோ சாப்பிட்டு சாகிற நேரத்தில் பார்த்து வந்துட்டாங்க. அவள் அதையும் கொடுத்து சாகைக்கையும் பட்டினியாய் சாவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள் இல்லையா? அதனாலதான் என்னவோ தெரியாது இன்னைக்கு செத்தா பிறகு 1000 சாப்பாடு. அவர்கள் எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு திரும்ப முதல் சொல்லியிருக்கீங்க, அந்த மனுஷன் வாழ்நாள்ல இருக்கிற பொழுது அந்த சாப்பாடு ஒன்று கொடுக்கவே மாட்டாங்க தெரியுமா? நான் இங்க ஒரு இடத்துல இதுல பாத்திருக்கேன், இந்த புட்டுல பல புட்டு இருக்கு தெரியுமா? அதுல ஒரு கருத்த புட்டு கூட இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? அந்த புட்டெல்லாம் அவசியம் கொண்டு வைப்பாங்க. ஏன் தெரியுமா? இவர் விரும்பி சாப்பிட்டு சாகிறதுக்கு முதல்ல நல்லா குடையா செட்டா புறையே கொடுக்கிற. அதுக்குள்ள அவங்க நம்பிக்கை ஆவி. ஆவி எப்படி புட்டை சாப்பிடுறது? புட்டை ஆவிக்குள்ள போட்டா எங்க போறது? விஞ்ஞானம் வளர்கிறது, படிப்பு வளர்கிறது, ஆனா இதுல இன்னும் வளர்ச்சியே கிடையாது. எங்கயா போறது? புட்டை தூக்கி போட்டா ஆயிட்டுல தெரியாது. அந்த ஏழை ஸ்திரி கூட பரவாயில்ல, நான் அனுபவிக்கிறேன், நான் அனுபவிக்கிறேன். நீ நன்மை செய், அதுல வர்ற தீமையை ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள். ஒன்று அவர் சொல்லுற, நீ எதை விதைக்கிறாயோ, நீ நல்லதை விதைத்தா உனக்கே தீமை வரப்போகுது. நாம் மாம்சத்துக்கென்று விதைக்கிற மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். மாம்சத்துக்கென்று நாம் எதை விதைக்கிறோமோ, உலகத்திற்கென்று நாம் எதை விதைக்கிறோமோ, நம்முடைய நன்மைக்கென்று நாடு எதை விதைக்கிறோமோ அதை நீ அறுப்பாய். அதிலே மாற்றம் கிடையாது. மாற்றம் அது நீயானாலும் சரி, நானானாலும் சரி, மாம்சத்துக்கென்று எதை விதைக்கிறோமோ, சிலர் விதைப்பாங்க தவறான சிந்தனையோடு. ஆண்டவருக்கு விதைப்பை விட சிந்தனை முக்கியம், அது உங்களுக்கு தெரியும். நீ சிந்தனையில எதை நினைக்கிறாயோ அதை செய்து ஆயிட்டு சொல்லி வேதம் சொல்லுகிற. பழைய ஏற்பாட்டில் செயல்பட்டால் பாவம், புதிய ஏற்பாட்டில் சிந்தித்தால் பாவம், சரியா? பழைய ஏற்பாட்டில் கலவை எடுத்தால் பாவம், புதிய ஏற்பாட்டில் கலவை சிந்தித்தால் பாவம். கிருபை, கிருபையின் காலமும் நியாயப்பிரமாணத்தின் காலங்களும் மலை பண்ணப்படும் பாருங்க. கிருபி என்று வைத்தாலும் கூட சிந்தித்தாலே பாவம். நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாயப்பா. அப்ப இந்த வருஷத்துல ஆசீர்வாதம் யாருடைய கரத்தில் தங்கி இருக்கிறது? நானும் நீயும் தேவனுக்குள்ளே ஆசீர்வாதமாக வாழுகிற வாழ்க்கை யாரிடத்திலே தங்கி இருக்கிறது? நாற்பது நாள் வாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, நீ எதை விதைக்கிறியோ அதைத்தான் இருப்பா. அப்ப பாஸ்டர் ஆண்டவரே நாற்பது நாள் வாசம் பண்ணி ஜெபம் பண்ண, ஜெபம் பண்ணினது சரி, எதை விதைத்தாய்? நல்லதை பேசு, நன்மையாய் பேசுவார்கள். கெட்டதை பேசு, உன்னை கெட்ட விதமாய் பேசுவார்கள். மற்றவனுக்கு நீ உதவி செய், உனக்கு உதவி செய்ய நாலு பேர் தேடி ஓடி வருவார்கள். உனக்கு தெரியாதவனும் உனக்கு நன்மை செய்ய வருவான் ஐயா. கடைசி காகமாகது வராதா? எலியாவுக்கு காகம் உதவி செய்யா, நமக்கு காகமாவது வராதா? தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். விதைத்ததையும் விதைத்தான், ஆனால் அழிவை அறுப்பான், அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை பெறுவான். நித்திய ஜீவனை பெறுகிற ஒரு ஆசீர்வாதத்தை விட உன் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் என்ன ஆசீர்வாதம் வேண்டும்? அதான் நான் முதல் முதல் ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிற பொழுது தேவ ஊழியர்கள் எப்படி என்னத்தை கருத்தில் கொண்டு ஆசீர்வதித்தார்கள் சொல்லி நாம் பார்த்தோம். தேவ ஊழியர்கள் ஆசீர்வதிக்கல, இவனுக்கு பணத்தான நிரப்பு ஆண்டவரு, இவனுக்கு பொண்ணால நிரப்பு ஆண்டவரு, இவனுக்கு படிப்பான, நோ, அப்படி அவன் அவன் ஆசீர்வதி என்ன தெரியுமா? கிருபையில இவங்க வளரணும், தேவ வசனத்தில் இவங்க வளரணும், உங்களோடு இணையணும். இதுதான் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக தோன்றிய காரியம். நித்திய ஜீவனை நீ அறுக்கிற, நீ விதைக்கிறதுல இருக்கிறதையா உன் வாழ்க்கை? தெரியுமா உங்களுக்கு, நீயும் நானும் வாழுகிற விதத்திலையும் செயல்படுகிற விதத்திலையும் வாழ்க்கை நடைமுறையிலையும் இருக்கிறது நம்முடைய நித்திய ஜீவன் என்ற ஆசீர்வாதம். ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள். அர்த்தம் என்னங்க? ஆசிர் விதைப்பை குறித்து பேசிக்கொண்டு வந்து ஆண்டவர் சொல்றாரு, நன்மை செய்கிறதுல நீங்க சோர்ந்து போகாதீங்க, மற்றவனுக்கு நல்லது செய்கிறதுல நீங்க சோர்ந்து போகாத, கெட்டது செய்கிறதுல நல்லா சோர்ந்து போ, பலம் இல்லாம போ, பலம் குன்றி போகட்டுக்கு. ஆனால் உனக்கு நன்மை செய்கிறவனுக்கு நீ நன்மை செய்கிறவனாக இருக்க, நல்லது செய்கிறவனாக இருக்க, கெட்டது செய்வதிலே நீ சோர்ந்து போ. விசுவாசிகளுக்கு தேவ சபைகளுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை சமன் ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால், கெட்டவைகளை செய்வதிலே சோர்ந்து போங்க, ஆனால் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதீங்க. மற்றவன் வாழட்டு, மற்றவன் வாழன், மற்றவருடைய பிள்ளைகள் வாழணும், மற்றவருடைய குடும்பங்கள் வாழணும். எங்க குடும்பத்தில் பரவாயில்லை ஆண்டவர, ஆனா மற்றவன் வாழட்டுக்கு. மற்ற குடும்பங்கள் வாழுகிறதை சந்தோஷமாக எடுத்து தன் உள்ளத்துல இருந்து மற்றவனை எப்பொழுது ஒருவன் ஆசீர்வதிக்கிறானோ அவன் சுயத்தை ஜெயித்த ஒரு மனுஷனாக இருப்பான். சுயத்தை ஜெயிக்கிறது தெரியுமா? சுயத்தை ஜெயிக்கிறது சுயத்தன்மைகள், நம்முடைய நன்மைகளை கருதி சிலவற்றை செய்வது, அது சுயம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாத, அந்த நன்மை செய்கிறதிலையும் நீ ஒன்றை எதிர்பார்க்காத. நம்ம இலங்கையில் ஒரு பண்பாடு, ஒரு கல்யாண வீட்டுக்கு 100 ரூபாய் கொடுத்தா அவன் 150 ரூபாய் போராட்டிக்கு நமக்கு நித்திரையே வராது. அந்த நிலைமையில நீ ஒருத்தனுக்கு உதவி செய்யாது. அது இல்ல, வேதம் சொல்லுகிறது கொடு, ஆனா ஒன்றை எதிர்பார்க்காது. காலகாலமா அந்த 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 இதுல வாழ்ந்த நமக்கு இன்றைக்கு அப்படி வாழ்றதுன்றது சரியான கஷ்டம் பாருங்க. சொல்றோமோ இல்லையோ அப்பப்போ நம்முடைய உள்ளத்தில் அது வரத்தான் செய்யும் இல்லையா? எப்படியாவது என்ன எனக்கு விருப்பம் என்ன தெரியுமா? நான் ஒன்றுமே ஒருத்தரும் கொடுக்கறது இந்த பேர்த்தைக்கு இதுனா வந்து பிரசந்தனை இல்லை. ஆனா எனக்கு எல்லாரும் கொண்டு வந்துடுறோம்னு சொல்லி விருப்பம். கொண்டு வந்துடாதீங்க, ஒருத்தரும் கொண்டுறாதீங்க. பிள்ளைங்களா என்ன சொல்றேன்னு சொல்லி நான் ஒருத்தரும் கொடுக்கறது இல்ல. ஆனா எங்கட விருப்பம் என்ன தெரியுமா? பணம் தந்தா என்ன? வேதம் என்ன சொல்லுகிறது? நீ நன்மை செய், நீ நல்லதை செய், ஆனா மட்டும் உனக்கு தரணும் என்றதை எதிர்பார்க்க. இது விதைப்பு, இது சமன் அறுப்பு. நீ வித, எப்படித்தான் போதிச்சாலும் எனக்கு அடிக்கடி வருகிற பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவரே எனக்கே வசனம் வாசிக்க வாசிக்க உள்ளுக்கு நெருப்பெறிஞ்சி எரிஞ்சு சந்தோஷமா இருக்கும். ஆனா ஏற்ற நேரத்தில் இந்த வசனங்கள் கைப்பிடிக்கப்படாத செய்திகளை நினைத்து எனக்கு வேணான்னு போயிருப்பாரு. வேதம் என்ன சொல்ற? நீ மாம்சத்து உன் சுயநலத்தை கண்டு விதைச்சுன்னு அதை நீ அறுப்பாயா? உன் நன்மைக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் உறவுகளுக்கு என்று விளையாத எதையும், பிழையான சிந்தனையோடு எதையும் செய்யாத. நல்லா செய், நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாது இருங்கள். செய்ததும் செய்தோம், அடுத்த பின்பக்கம் என்ன சொல்றது? நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் நமக்கு அதற்குரிய பலன் கிடைக்குமாம். நாம காத்திருந்தோம் என்று சொல்லி வைங்க, நாம் எல்லாரும் உடனடியா பெற்றுக்கொள்ள விரும்புகிற ஆக்கள் பாருங்க, உடனடியா எங்களுக்கு கிடைக்கும். காத்திருப்பதில் ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதங்களை விரும்புகிற உனக்கு ஆசீர்வாதத்துக்காக வேண்டி ஆபிரகாம் எத்தனை வருஷமாக காத்திருந்தான்னு சொல்லி உனக்கு தெரியாம போயிட்டு. ஆபிரகாமை போல எங்களை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர், ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அதுலயும் தைரியமா அந்த வசனம் எல்லாம் எங்களுக்கு எடுத்து உறுதிப்படுத்தி ஜபம் என்ன அது என்ன எல்லா ஆலோசனை எல்லாம் இருக்குது. ஆனா ஆபிரகாமை போல உனக்கு காத்திருக்க தெரியலையே. ஒண்ட விடுறது, ஒண்டி எடுக்கிறது, தேவையான எடுக்கிறது, சாதகமான எடுக்கிறது, நமக்கு தேவையானது எடுக்கிறது, இது எல்லாம் சிவிங்கம் இல்லையா? இது எல்லா பக்கம் இழுபட்டு நிக்கிறதுக்கு இது பேசுனா ஒருவக்கு தான் பேசும். இப்படித்தான் செய்யணும், அப்படித்தான் இழுபட்டு நிக்க முடியாது. வசனத்தை வச்சுக்கணும், ஏற்ற காலத்தில் நாம் அதை என்ன செய்வோம்? அறுப்போம். உனக்கு கிடைக்கும் நன்மை செய்து என்ன? அது ஐயா உலகத்தில் இருக்கிற பொதுவான ஜனங்களே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ நல்லது செய்யணும், அது உன் பிள்ளைகளுக்கு நல்லது. அவனுக்கு இருக்கிற அறிவை விட உனக்கு இரட்டிப்பான அறிவு இந்த விஷயத்துல வேணுமா வேண்டாமா? உனக்கு வேதத்தையும் கையில வச்சு சில பக்கம் முழுத்திலும் நல்லது செய்ய நல்லது செல்ல கிறுக்கி இருக்க, நீ அதை செய்யாமல் போகிறது என்ன? அல்லாவிட்டால் நீ செய்வதே என்னதுன்னு சொல்லி உனக்கு தெரியாமல் போகிறது என்ன? உலகத்தில் இருக்கிறோம் சொல்லுதான், யோ புள்ள நல்லா இருக்கணும்னு சொல்லி இப்படி செய்யாத. பிச்சைக்காரனை கண்டா பிச்சு போடும், புள்ள நாளைக்கு நல்லா இருக்கும். அவனுக்கு என்ன செய்ய பரவாயில்ல, உன் பிள்ளைகள் நல்லா இருக்கும், அந்த பிள்ளைகளை விடு. அவன் செய்தது குற்றம்தான், அவனை ஒன்னு செய்யாத விட்டுரும், பிள்ளைகளுக்கு நாளைக்கு அந்த நன்மையாக இருக்கும். உலகத்தில் இருக்கிறோம் பேசுறாயா அவசனம், சபைக்குள்ள இருக்கிறோம் என்ன செய்யறாயா? என்னத்தை விதைக்கிற? மாம்சத்துக்கு, மாம்சத்துக்குரிய விதத்துல நீ விதையாத. உனக்கு நன்மை தேடி உனக்கு நல்லதா இருக்கணும்னு சொல்லி விதையாத, அதை நீ அறுப்பாய். நீ மறுப்பாய், நானும் மறுப்பேன், விதையாத. ஆகால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாளுக்கு நன்மை செய்வோம். உனக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிற உன்னிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நீ செய்யாது, செய்யாது. ஆண்டவர் அப்படி சொல்லல், ஆனா உனக்கு சமயங்களும் சந்தர்ப்பங்களும் ஏற்படுத்தப்படுகிற பொழுது நீ யார் என்றாலும் நன்மை செய், நன்மை செய், நன்மை செய், நல்லது செய், நல்லது செய். அதை ஒன்று நீ அறுப்பாய், இல்லைன்னு அவங்க குடும்பத்திலும் பிள்ளைகள் அறுப்பார்கள். அவங்கதான் அறுக்காட்டி அவங்களுடைய அடுத்த சந்ததி அதா இருக்கு. கிடைச்சேதான், அது உனக்கு கிடைச்சேதான். அப்படி இல்லைன்னு வைங்க, தேவன் வருகிற பொழுது உனக்கு அந்த காரியத்தை தேவன் கட்டாயமாவே கொடுப்பார். சங்கீதம் 126 ஐந்தாவது சிந்து வாசிங்க. சங்கீதம் 126:5
கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள்.
கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். ஊழியமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய ராஜ்யத்தோடு என்னமாக இருந்தாலும் சரி, நீ கண்ணீரோடு விதைக்கிறியா? கவலையோடு இருக்கிறியா? இருக்கிற சூழ்நிலை நல்லா இல்லை, ஆனா நீ விதைக்கிறது என்ன என்பதை கவனமா இருந்து பார்த்துக்க. சில வேளைகளிலே சூழ்நிலைக்கும் சமயத்துக்கும் தகுந்த விதைக்க கூடாதவைகளை நாம் விதைத்து விடுவோம். எந்த சூழ்நிலையிலையும் எந்த காலகட்டத்திலையும் நாம் என்னத்தை விதைக்கிறோம் என்பதை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விளங்குறதா? இன்றைக்கு நாம் துக்கமாக இருக்கலாம், நாளைக்கு நாம் துக்கத்தை அனுபவிக்கலாம், அடுத்த நாள் துக்கத்தை அனுபவிக்கலாம், ஆனாலும் நீ கண்ணீரோடு இருந்தாலும் கூட, கண்ணீரோடு விதைத்தாலும் கூட, நீ என்னத்தை விதைக்கிறாய் என்பதை கவனம் உள்ளவனாக இரு. அதை நீ அறுத்துத்தான் ஆவாய். நாம சொல்ல முடியாது, ஆண்டவரே நான் இந்த சூழ்நிலையிலேயே இருந்த நான், இப்படி ஒரு காலகட்டத்தில் நான் இருந்த நான் ஆண்டவரே, இப்படி ஒரு நேரம் எனக்கு வந்தது யாருக்கும் வரையில்லை ஆண்டவரே, அந்த அதுக்காக வேண்டி நான் இப்படி செய்துட்டேன் ஆண்டவரே. சொல்ல முடியாது, நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டியது நின்றுதான் ஆக. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். நீதிமொழிகள் 22 8
அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பார், அவன் உக்கிரத்தின் மிளாறு ஒளியும்.
12
கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். பரியாசக்காரனை துரத்திவிடு, அப்பொழுது வாது நீங்கும், விரோதமும் அவமானமும் ஒழியும். சுத்த இருதயத்தை விரும்புவருடைய உதவிகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும், துரோகிகளின் வார்த்தைகளோ அவர் தாறுமாக்குவார்.
அவர் தாறுமாக்குவார். இங்க பாருங்க 8 அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். அநியாயத்தை விதைக்கிறவன் என்ன செய்வான்? துன்பத்தை அறுப்பாடையா. நீ அநியாயம் செய்து போட்டு நல்லது உனக்கு கிடைக்கும் சொல்லி கனவுலையும் நினையாத, அது நீதிக்கு அப்பாற்பட்டது, உலகத்தில் இருக்கிறவனே இதை நீதி இல்லை என்று சொல்லுவான். தேவன் மகா நீதிபரர், நீதியின் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற என் ஆண்டவர் சும்மா விடுவாரா? சும்மா விடுவாரா? சும்மா விடுவாரா? அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான், வருத்தத்தை அறுப்பான், வருத்தத்தை அறுப்போம், துன்பத்தை அறுப்போம். ஏன் நாம் அநியாயத்தை விதைத்தோம் என்று சொல்லி சொன்னான்? நாம் துன்பத்தை விதைத்தோம் என்று சொல்லி சொன்னான். நாம் துயரத்தை விதைத்தோம் என்று சொல்லி சொன்னான். நமக்கு ஒருவேளை அநேகம் நீதியாக தெரியும், அநேக காரியங்கள் நமக்கு சரியாக தெரியும், ஆனால் நாம் அநியாயத்தை விதைத்தோம் என்று சொல்லி சொன்னார். நாம் அநியாயத்தை அறுத்துத்தான் ஆக வேண்டும். யாராயிருந்தாலும் சரி, இந்த பூமியில வாழுகிற ஒவ்வொரு மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நின்றுதான் ஆக வேண்டும். அவன் செய்த நன்மைக்கும் அவன் செய்த தீமைக்கும் தேவனுடைய சமூகத்திலே பலன் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஒன்று இவன் கொடுக்கணும், இல்லைன்னு ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா? அப்படி இருக்கு. ஓகே, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9:6 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:6.
இன்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், செருக விதைக்கிறவன் செருக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்.
சிறுக, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஏன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் வித்தியாசமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்? ஏன் ஒருத்தன் நல்லா இருக்கிறான், ஒருத்தன் கொஞ்சம் அப்படி இருக்கிறான், இன்னும் கொஞ்சம் அப்படி கீழே இருக்கிறான்? ஏன் எல்லாரையும் தேவன் ஒரே விதத்தில் ஆசீர்வதிக்கலாமே? தேவன் எல்லாரையும் பச்சாபாதம் பார்க்காத படிக்க எல்லாரையும் நல்லா ஆசீர்வதித்து விடலாமே? சிறுக சிறுக விதைக்கிற உனக்கு சிறுக சிறுகத்தான் பலன் கிடைக்கும். பெரிய 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 விதைக்கிற உனக்கு பெரிய பெருகத்தான் ஆசீர்வாதம் இல்லையா? அது எதுவாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, நீ செய்கிறதை வைத்துத்தான் தேவன் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். எல்லா வசத்திற்கு வாசிங்க.
அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார்.
உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கிறது பாருங்க. சில பேர் வந்து நன்மையை செய்தாலும் விருப்பம் இல்லாமல் செய்கிறது, விசனத்தோடு செய்கிறது. இதுக்கெல்லாம் பலம் கிடையாது, இதுக்கெல்லாம் பலம் கிடையாது. ஒருவேளை இங்கு பேர் இருக்கலாம் நமக்கு, தாசன் இப்படி வந்து செய்தவர் என்னதுக்கு பேர் இருக்கலாம். நாம் அநேக பேரிலேயே வாழ்ந்து முடிக்கிறார்கள் பாருங்க. பேர் இருக்கலாம், ஆனால் பலன் கிடையாது. அதையும் அநியாயத்தில் அறுக்கிற அந்த இதுக்குள்ள போய் சேர்ந்துடும். ஏன் தெரியுமா? நாம விசனமாக விதைக்கிறோம், விசனத்தோட வேணாம், இவங்களோட பெரிய கரைச்சல் சொல்லதாங்க முடியல பாருங்க. நீ ஒன்று செய்தி என்ன, ஒருவனுக்கு அதை முழு மனதோடு செய், விருப்பத்தோடு செய், வாஞ்சியோடு செய், இல்லாட்டா செய்ய. ஏன் தெரியுமா? நீ அப்படித்தான் கொடுத்தாலும் போறது எங்க தெரியுமா? அநியாயத்துக்குள்ளதான் அந்த அதனுடைய பலன் அறுத்தான் நீ அறுப்ப. விசனப்படுகிறது ஒரு செய்தி செய்து வேற வேலையே கிடையாது. விசனத்துல பேசுகிறது தெரியுமா? சர் இருக்கிறன்னு சும்மா பேசுறது, கண்டதுக்கு அது அது நிதானமா பேசுகிறது இல்ல. விசனம்ன்றது நிதானம் இல்லாத பேச்சுக்கள், கரகிரண்டு விழுத்தி அடிக்க வேண்டியதான். ஏதோ அந்த உபத்திரவத்தில் நின்று
தெரியுமா, நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பார். அப்ப இந்த வருஷத்தின் ஆசீர்வாதம் இந்த ஆண்டு யாருடைய கரத்தில் இருக்கிறது? யாருடைய கரத்தில் இருக்கிறது? யாருடைய கருத்துல இருக்கிறது? விதையா, உற்சாகமாய் வித, விருப்பத்தோடு வித. ஐயா, அந்த 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 ஏழை விதவியை போல சாகிற அந்த தருவாயிலும் மனப்பூர்வமாய் ஊழி காலத்துல கொடுத்தால் கொண்டு இந்தாயா அப்பத்தை சாப்பிடு. நல்ல காலம் என்ன அந்த இடத்துல விடல பாருங்க. ஊழிக்காரன் ஊழிக்காரன் சொல்லி போடாத போட்டு அனுப்பியிருப்பேன் இந்த போட்டுலயா. அந்த இஸ்திரி என்னத்துக்காக தெரியுமா, சரி நீ சொல்லுகிறபடி நான் செய்யறேன், நான் செய்யறேன் ஐயா, நான் செய்யறேன், போன செய்தான் கொடுத்தாங்க. அவள் அந்த விசனப்படல பாத்தீங்களா, மரணத்தருவாயில இருந்த அந்த இஸ்திரி கூட விசனப்படல. ஆச்சரியம் இல்லையா? நாங்கள்தான் உள்ளதுக்கே பசி கொடுமை, அதுக்குள்ள வர பசியில இருக்கைக்குள்ள வார்த்தைகள் தடுமாறுறது தெரியுமா உங்களுக்கு? படுத்துக்கும் தெரியாதா? அப்ப நீங்க எல்லாம் டைம் கிட்டே சாப்பிடுறாங்க இல்லையா? எனக்கு இந்த சாப்பாடு இந்த பசிக்கிற டைம் சாப்பிடலன்னு சொல்லிச்சுன்னா ஏதாவது வந்துட்டே இருக்கும் பாருங்க. ஆனா அந்த பசி போயிட்டுன்னு அதுக்கு போய் சாப்பிடவும் முடியாது. ஆனா அந்த பசியில இருக்கைக்குள்ள பாருங்க, நிதானமா பேச மாட்டான் ஒரு மனுஷன், சுடுதண்ணி மாதிரி பேசுவாங்க தெரியுமா? ஒருத்தருக்குமே தெரியாதா? நீங்க எல்லாம் டைமுக்கு சாப்பிடுறாக்கல, நல்லது இல்லையா? பசியோடு இருக்கிற மனுஷன் போயிட்டு விசனத்தோடு எதையும் நீ செய்யாது. அந்த இடத்துல யாராவது வந்து உதவி செய்ய சொல்லி கேட்டா எப்படி இருக்குங்க? நல்ல உதவி தான் ஐயாவுக்கு போட்டாலும் போயா, செய் அதை விருப்பத்தோடு செய், அது உனக்கு திரும்ப வரும். நீ விரும்பினாலும் சரி விரும்பாலும் சரி அது உன் வீட்டை சுத்தி வரும் ஐயா, அது உன் வீட்டை சுத்தி வரும். அது இன்றைக்கு இல்லாம இருக்கலாம், நாளைக்கு இல்லாம இருக்கலாம், நாளைக்கு இல்லாம இருக்கலாம், அடுத்த நாள் இல்லாம இருக்கலாம், இந்த வருஷத்திலையும் இல்லாம இருக்கலாம். ஆனால் நீ விதைத்தது அது திரும்ப அறுக்கல, இது சத்தியம், இது மாறா. எவ்வளவுக்கு நீ அநியாயத்தை விதைத்து அநியாயத்தை அறுக்கிறாயோ சமன், அதை விட மேலானது என்ன தெரியுமா? நீ விதைத்த நன்மைகளை நீ அறுத்தே ஆவா. நீ நல்லதை விதைத்தியன்னு சொல்லிச்சுன்னா, என் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்காக வந்து தான் சுத்தி திரிஞ்சார் தெரியுமா? ஆண்டவர் தனக்கா வண்டி ஏதாவது செய்யணும்னு சொல்லி சுத்தி கிட்டி போகல, மற்றவர்களுக்காக மற்றவன் வாழ்ந்தா சாப்பிட்டு. இந்த மனதுக்கு இதுதான் கிறிஸ்தவம், இந்த மன நிலைமைக்கு ஒரு கிறிஸ்தவன் வந்தான்னு சொல்லிச்சுன்னா அந்த மனுஷன் மற்றவன் வாழன், மற்றவன் வாழன், எனக்கு இழப்பு வந்தாலும் மற்றவன் வாழன் பரவாயில்லை. அப்படி ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டா நான் பரலோகத்தை இங்கு காணலாம். அதனால பரலோகம் போக மாட்டேன், இங்கே இருப்போம்னு சொல்லி ஜெயிச்சுட்டாங்க. அதுக்கும் வழி கிடையாது, அங்க போய்தான் அந்த நிலைமைக்கு வந்துட்டா பரலோகம் இங்க வந்ததுக்கு சரி. ஒருவேளை தூதர்கள் எல்லாம் இறங்கி வந்து இங்க நிக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. உனக்கு உனக்கு இருக்கிற தூதனை விட அங்க கேருபீன்கள் ஜேராபீன்கள் ஆண்டவர்கள் ஆண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணும், இது என்ன கற்பனை கதை வந்துடாதீங்க என்ன பின்னாலும், ஆண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணும், கீழே ஒரு இருக்கு அங்கேயும் கொஞ்சம் போயிட்டு வரேன் இல்லையா? எதை விதைக்கிறோமோ ஐயா நல்ல விதைச்சிட்டு கிழங்கு அறுக்க முடியுமா? நீ எதை விதைக்கிறீ அதுதான் ஏன் உனக்கு வரும் இல்லையா? இத பேசுறதுக்கு விரும்பினதுக்கு காரணம் இந்த கடந்த நாட்கள் நடந்த இந்த சம்பவம். எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஒன்றும் குறையல, அப்படியே அறுக்கப்பட்டது, ஒன்றும் குறையல. எனக்கு யாருக்காவது இது நடந்தது குறித்து அப்படி பேசணும், ஆனா அது பேச முடியாது, இந்த காரியத்தை நான் சொல்ல முடியும், சொல்லக்கூடாது. அவ்வளவுக்கு சரியாக இருக்கப்பட இன்னைக்கு என்ன கண்ணீரோட வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, ஒரு காலத்தில் அவங்களும் சொல்லிட்டாங்கதான், ஆனா வீட்டுக்கு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? பல வருஷங்களுக்கு முன்பாகத்தான் நீ விதைத்தாய், ஆனா இன்றைக்கு நீ அரிசி அரிசியில் உன் பிள்ளைகள் அறுத்துட்டாங்க. ஆச்சரியம்
ஆண்டவரின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது இப்படி எங்க கேட்டுக்கு இணைப்பும் அறுப்பும் இதை வைத்துக் கொண்டு நாம என்ன சொன்னா உபாகமத்துக்குள்ள உபாகமம் 28வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளும். உபாகமம் 28வது அதிகாரம் அல்ல 2 இல்ல 3 வசனங்களை நான் முக்கியமா பார்த்துட்டு கடந்து சொல்லுவாங்க. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் முதல்ல பேசியிருக்கேன். எது தேவன் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வார்த்தை ஏற்றுக்கொண்டு நடக்கிற பொழுது நமக்கு என்ன வருகிறது? ஆசீர்வாதம். அது ஏற்றுக்கொள்ளாத போகிற பொழுதும் அதை தள்ளிவிடுகிற பொழுதும் அதன்படி நடக்காத பொழுதும் அது சாபமாக மாறுகிறது என்று சொல்லி வேதத்தில் திட்டம் சொல்லுமா நாங்கள் பார்த்திருக்கோம். அதுல சில காரியங்கள் எனக்கு கடந்த நாட்களில் திரும்பவும் அதுக்குள்ளேயே நிற்க வேண்டிய இருக்கு. எனக்கு ஒன்றும் தெரியல இந்த வாசல் இந்த அதிகாரத்துக்குள்ளே இவ்விடத்துக்கு நிக்கிறதுக்கு ஏன் காரணம் பாருங்க. 25வது வசனத்தை வாசிங்க.
ஒரு சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறியடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்படுவாய், 7 வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடி போவாய். நீ பூமியிலுள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறடிக்கப்படுவாய்.
அப்படியே அந்த 7வது வசனத்தை வாசிங்க.
உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள்.
இந்த ரெண்டு வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ரெண்டும் ஒரே காரியத்தை தான் இங்க பேசுது. ரெண்டும் ஒரே காரியம். ஒன்று கட்டுக்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிறது, மற்றது கட்டுக்குரிய அநியாயத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. ரெண்டும் என்ன தெரியுமா சொல்லுது? தேவன வார்த்தைகளை நீயும் நானும் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது உனக்கு எதிராக எழும்பு வருகிறவர்கள், உனக்கு எதிராக சதி போடுகிறவர்கள், உனக்கு எதிராக அநியாயம் செய்கிறோம் ஒரு வழியால வருவாங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு வழியாக வந்து உனக்கு முன்பாக வருகிறவன் என்னதான் செய்வானா? 7 வழியாக பிரிந்து ஓடுவான். 7 வழியாக ஓடுவான். யார்? இனி தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற பொழுது 7 வழியாக உன் சத்துருக்களை ஆண்டவர் கொண்டு துரத்துவான். அவன் நீ கீழ்ப்படியாமல் அல்லாவிட்டால் நான் கீழ்ப்படியாமல் நாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய சமூகத்தில் புறப்படுவதில்லைய ஏற்றுக்கொள்ளாமல் நாம் இருந்து வாழுவோம் என்று சொல்லி சொன்னா அவன் புறப்பட்டு வருகிறது சரி, நாங்க தேவ பிள்ளைகள் தேவ மனுஷர்கள் வேதத்தை வாசித்து தேவனுக்கு ஞாயிறுதோறும் ஆராதனை செய்து உபவாச கூட்டம் என்ன பைபிள் ஸ்டடி என்ன எல்லாம் செய்தாலும் நாங்க 7 வழியாக ஓட வேண்டிய நிலைமை வந்தது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? புதிய பாட்டில் பார்க்கிறோம் ஒரு சிலர் பிசாசு இருந்து போனாங்க. பாஸ்டர் துரத்துறாரு, நாங்களும் துரத்து வந்து போனாங்களா? மூப்பர் துரத்துறாரு, நாங்களும் துரத்து வந்து சொல்லி போய் கடைசியில உடுப்பு இல்லாம ஓடினாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு வழியாக வருவானா? ஓடினது யாரு தெரியுமா? ஐயா பாவம், ஐயா தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி பட்டத்தை வேண்டி வச்சுக்கொண்டு ஓடுறான் பாருங்க. ஏன்? தேவனுடைய வார்த்தை ஏற்று அதன்படி நடக்காம அதன்படி வாழாமல் அதன் மேல் வாழ்க்கையை கட்டாமல் இருக்கிறபடியினாலே. ஐயா இந்த வசனத்துல என்னதான் சொல்றோம்? நீ அநியாயம் சொல்லி சொல்றமா, அக்கிரமம் செய்ய சொல்றமா, கொள்ளையடி என்றுமா, கொலை செய்யறவன என்னையா சொல்றோம்? ஒண்ணுமே சொல்ல, நீ நல்லா வாழும். இதைத்தானே போதிக்கிற, இதைத்தானே சொல்ற. இதை ஏற்றுக் கொள்றதுக்கு சில பேருக்கு பாவக்காய் சாப்பிடுற மாதிரி இருக்குது. சக்கதையா என்னையா இத்தனை வருஷமா இருக்கிறோம் நாங்க வருகிறோம் போறோம் என்ன இது? இன்னைக்குதான் ஒருத்தன் வந்திருந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா, இலங்கையில இருக்கிற ஜனத்துல நான் நம்புறேன் 50% மேற்பட்டவர்கள் பரிசுத்தம் என்கிற வார்த்தையை கேள்விப்பட்டது கிடையாது. பரிசுத்தம் என்று சொல்லிச்சுன்னா அந்த வார்த்தையை கேள்விப்பட்டது கிடையாது, அது தெரியாது. ஆனா களவு பொய் அது இது பிசாசு எல்லாம் அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஆனா பரிசுத்தம்
அதை குறிச்சு ஒன்றுமே தெரியாது ஐயா, அதை குறிச்சு ஒன்றுமே தெரியாது. ஓடுறது யாரு தெரியுமா? ஐயோ விசுவாசி ஓடுறாயா? ஓட்ட ஏழு வழியா பிரிச்சுட்டு போறான் பாரு. ஏன்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாததுனால, தேவனுடைய சத்தத்தை ஐயா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுது கழுத்துல மாட்டு, கழுத்துல மாட்டு, ஆச்சாரியனானவன் கர்த்தருக்கு பரிசுத்தம்னு சொல்லி நெற்றில மாட்டேன்டார் ஆண்டவன். தெரியுமா உங்களுக்கு? இருதயத்திலே எழுதிக்கொள், பலகையில எழுதிக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொன்ன? அடிக்கடி 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 பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா ஊழியர்கள் தேவ பிள்ளைகளுக்கு சொன்னது என்ன தெரியுமா? மாட்டு, எழுதி தொங்க விடு, கழுத்துல தொங்க விடு, இருதயம் என்ற பலகையில எழுதி. இருதயத்துல என்னங்க எல்லாம் எழுதி வச்சிருக்கோம்? களை எடுக்கிறதும், பொய் சொல்றதும், அதுவும் இதுவும் அதெல்லாம் எழுதி வச்சுட்டு இது எங்க எழுதுற இடம் இல்லையே. கற்பனை எழுதுறதுக்கு இடம் இல்ல, நியாயப்பிரமாண வசனங்களை எழுதுறதுக்கு இடம் இல்ல. ஏன் கணக்கு எழுதி வச்சிருக்கிறோம்? உங்களுக்கு தெரியுமா வேதம் என்ன சொல்றதுன்னு சொல்லி சொல்லாது, உங்களுக்கு தெரியாது. இருதயம் தான் சுருக்கும் கேடும் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுது. என்னுடைய இருதயத்தை குறிச்சு வேதம் இல்லை நம்மளுக்கு, நம்மளுக்கு யோ நாம இன்றைக்கு நிறத்தை குறிச்சே கணக்கு கதைக்கிறோம் பாருங்க. நிறத்தை குறிச்சு, ஆயா இருதயத்தை குறிச்சு என்ன தெரியுமா வேதம் சொல்லி? சிறுக்குள்ளது, கேடுள்ளது, அதை பார்ப்பதற்கு எவனுக்கும் விருப்பம் இல்லை. உள்ள அநியாயம், அக்கிரமம், அசிங்கம் எல்லாம் எங்க இருக்கு? இங்க இருக்கு, இங்க இருக்குயா. ஆண்டவர் அதான் சொன்னார் தெரியுமா? பாத்திரத்தினுடைய உள்பக்கத்தை கிளியர் பண்ணுங்க, அதுக்கு பிறகு வெளிப்பக்கம் கிளியர் ஆகும். தன்பாட்டில் உள் வாழ்க்கை தாயா நமக்கு முக்கியம், வெளி வாழ்க்கை கிடையாது. வெளியில நீ பிச்சைக்காரனா இருந்தாலும் தேவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா உள்ளுக்கு தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற பொழுது ஒரு வழியாய் வருகிற அவங்க ஏழு வழியாய் ஓடுவாங்க, இல்லாட்டா நாம ஏழு வழியா ஓடுவோம். எது உனக்கு விருப்பம் உண்டத நீயே எடுத்துக்க. அப்படி விட சில வார்த்தைகள் இருக்கு, டக்கல் போயிருவேன். 29வது வசனத்தை வாசிங்க. அது 29வது வசனம்,
குருடன் அந்தகாரத்திலே தடவி தெரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு தருவாள். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காது போகும். உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுறவனும் பறி கொடுக்கப்படுறவனுமாய் இருப்பார்.
உதவி செய்வாரே உனக்கு கிடையாது. ஏயா நீ உதவி செய்ய விதைக்கத்தானையா இருக்கிறது, விதைக்கத்தானையா இருக்கிறது. உதவி நீ செய்ய போனா தானே என்ன மறுத்த உனக்கு இல்லாட்டி உன் பிள்ளைகளுக்கு உன் சந்ததிக்கு உதவி செய்வா? என்னையா செய்வாயா? உதவி செய்வாயா? இங்க சொல்ற என்ன என்ன என்ன? குருடன் அந்தகாரத்திலே நடக்கிறது போல நான் நீங்க எங்க பட்ட பகல்ல நடந்து கொண்டு குருடனுக்கு குருடன் கண்காட்டி வேலை இல்லையா? நாம நடக்கிறதே பட்ட பகல்ல குருடனை போல, அதுக்குள்ள பிறகு நாம குருடனுக்கு குருடன் கண்காட்டின விளையாட்டு இல்லையா? அதுல இன்னும் ஒரு காரியம் இருக்குது. பட்டப்பள்ளி தடவிக்கொண்டு திரிவாய், உன் வழிகளில் ஒன்று உனக்கு வாய்க்காதே போகும். நீ என்னத்தான் செய்? தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல். இது பாருங்க, அநேக வார்த்தைகள், அநேக காரியங்கள். நான் உங்களுக்கு நன்மைக்கா ஒரு காரியம் சொல்றேன். வார்த்தைகள் புறப்பட்டு வருகிற பொழுது அந்த வார்த்தையை நாம எப்ப கசப்பாக ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது அந்த இடத்திலே தேவன் எங்களோடு பேசுகிறார் என்பதை கண்டுபிடிக்கும். நாம என்ன செய்கிறோம் சொல்லி சொன்னா, அல்லாட்டா நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னா, வசனம் வருகிற பொழுது அது நமக்கு சங்கரமாக இருக்கு என்று சொல்லி சொன்னா, சிந்தனையை எங்கேயோ விட்டு ஏதோ காரியத்தை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கு. நீங்க செய்யறது இல்ல, நான் செய்யறதுதான் இப்ப பேசு. அது வருகிறபடியினால வசனம் வந்தது எனக்கு தானுன்றது தள்ளி விட்டு வசனத்தை கொண்டு போய் நாம எங்கேயோ சேர்த்து வச்சுட்டு இருக்கிறபடினாலே நமக்கு சில பிரச்சனைகளை நாம் மென்மேலும் மேல் நோக்கி போக வேண்டிய காலகட்டங்களுக்குள்ளே நாம கருதி போறோம். உங்களுக்கு எப்படியோ தெரியாது, என்ன குறித்து நான் பேசுறேன். ஏன் என்று சொல்லி சொன்னா, வசனம் வருகிறது நாம் ஏற்றுக்கொள்ளாம போகிறபடினாலே அல்லாஹ்தா வருகிற. இப்ப பாருங்க, வசனம் பொதுவாக அநேகருக்கு நல்லா இருக்குது தெரியுமா? பொதுவாக என்ன விஷயத்து? நல்ல விஷயத்து, அவன் நல்ல செய்தி அருமையாக இருந்தது. இது பொதுவானது, இது பொதுவாக எல்லாமே சொல்லிக் கொள்றது. அவளில போய் நல்லா இருந்துச்சு அந்த காரியம், அந்த காரியம் ஏன் கலைக்கிறான் அது படிச்சு அந்த காரியம் இந்த காரியம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு வருகிற பொழுது நான் என்ன செய்யறேன் தெரியுமா? நீங்க என்ன செய்யணும் தெரியாது. எனக்கு அஞ்சப்படுகிற பொழுது நாம சிந்தனைகளை வெளியே விட்டுறோம். அல்லாஹ்வுடைய நான் சிந்தனையில வெளியே விட்டு வேற காரியங்கள் எடுத்து விட அந்த வார்த்தை எனக்கு. யாராவது நீங்க இதுவரைக்கும் அந்த ஆறாவதுல இருந்து வந்த செய்தி எனக்கு தான், எனக்கு வந்தது வேற, எனக்கு தான் வந்தது என்று சொல்லியிருக்கீங்களா? அந்த வார்த்தையில இருந்து நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன், அது எனக்கு தான், ஆண்டவராய் தான் அனுப்பியிருக்கான்னு நான் நம்புகிறேன். தீர்த்தரசன் சொல்லவனுங்க, நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்படுவாய். அது இதை மாத்திரம் உலகம் புலத்திலும் புலட்டி தள்ளுகிற நாம ஐயா. ஆனா நம்முடைய திருத்தத்திற்கும் நம்முடைய நன்மைக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் வசனம் வருகிற பொழுது அதை ஏற்றுக்கிட நமக்கு முடியாது. உங்களுக்கு தெரியுமா இது என்னுடைய கருத்து? இப்போ ஒரு மனுஷனை கூப்பிடுறோம், ஒரு மனுஷனை கூப்பிட்டீங்க பாருங்க, நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்கிறேன். அதே நேரத்தில் நாம் அந்த மனுஷனை பார்த்து நீ இந்த காரியத்தில் இந்த காரியத்தை விடணும், இந்த காரியம் நீ செய்யக்கூடாதுன்னா அந்த மனுஷனுடைய சூழ்நிலையில இருக்கிற நான் எதை கூடுதலாக ஏற்றுக்கொள்வேன்? ரெண்டையும் தேவ மனுஷன் தான் பேசுறான். கூப்பிட்டு போனவங்க கூப்பிட்டு இங்க வா சாசு, நீ இப்படி செய்யாத, இப்படி செய்தா உனக்கு கூடாது. ஓகே, அர்த்தலா கூப்பிட்டு சொல்றாரு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்துல எந்த வசனத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் என்ன சொல்ற? ரெண்டையும் ஏற்றுக்கொள்ள தெரியாட்டிக்கு சும்மா இருங்க. என்ன சொல்லுங்கன்னு சொல்லி அதுல உனக்கு வாய்க்காதே போகும் என்று சொல்லி சொன்னார் இல்லையா? நாம இங்க நான் பேசுகிற வார்த்தைக்கு அடிப்படை காரியம் வந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், கீழ்படியணும், அதன்படி நடக்கணும், அதன் அடிப்படையிலே தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஓகே, இப்ப சங்கீதம் முதலாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளும் இல்லையா? இங்கே இந்த வசனம் 29வது வசனத்துல நடுப்பகுதியில் உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காத போகும் என்ற அந்த நினைப்போடு அங்க வாங்க. சங்கீதம் முதலாவது அதிகாரம் அத வாசிங்க. முதலாவது வசனத்தில்
துன்மார்க்கோட ஆலோசனை நடவாமலும் பாவியோட வழிகளில் இல்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கத்தோடைய வேதத்தில் பிரியமார்ந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். அவர் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளைஞரா மரம் போல் மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம்
அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். உபாயமத்தில் என்ன சொல்லுகிறது? நீ என்னதான் செய்தாலும் அது உனக்கு வாய்க்காதே போகும் ஐயா. ஏன் வாய்க்காதே போகும் என்னங்க இருக்குது? நீ வசனத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அதை நீ ஏற்றுக்கொள்ளாம போகிற வழியினாலே உனக்கு வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். சங்கீதக்காரன் என்ன சொல்றான்னு சொன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவார். துன்மார்க்க ஆலோசனை இதை குறிச்சு நாம் விளக்கணும். பாருங்க, நீங்க பெற்றுக்கொள்ளுகிற ஆலோசனைகள்ல அறவாசி ஆலோசனை துன்மார்க்க ஆலோசனை விளங்குதா? முழுசா அதை ஒன்றுமே தெரியாதாக்கு மாதிரி. உனக்கு தேவ ஆலோசனை வேணும்னா நீ தேவ ஊழியனை அணுகணும். நீ கடைசியா உன் போதை இடத்துல வந்து எப்பையா ஆலோசனை கேட்ட? நான் யோசிச்சேன், அன்னைக்கு அந்த குடும்பத்தை குறிச்சு பேசுறேன், அந்த குடும்பம் அன்னைக்கு சொல்லப்பட்ட ஆலோசனைகளை ஏற்றிருந்தா இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கை இன்னைக்கு மாறி இருந்திருக்கலாம். இதைச்சாம் பாருங்க அர்த்தம். இதுல நாம பரிதாபப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. வேதத்தை நாம பரிதாபப்படுறதுனால மாற்ற முடியுமா? இல்ல கேட்கிறேன், பாவம் பாவம் இல்ல விட்டுருங்க ஆண்டவரே ஆண்டவரே மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அப்படின்னு சொல்லிச்சுன்னா மோசேயும் மீரியாவுடைய காரியத்தை மாத்தி இருப்பான். ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா, பாலத்துக்கு புறம்பே ஆளு, வேதத்தை மாற்ற முடியும் சொன்னா நாமளும் மாற்றுறதுக்கு ரெடி. நான் முதலாவதால வாரேன் இல்லையா, மாற்றுறதுக்கு முடியும் சொன்னா. ஆண்டவர் சொன்னாரு மோசே சும்மா இரு, ஆளு விடு வெளியே. ஏதாவது போய் செய்யுங்க, அப்படி நிக்கிறவங்க ஒரு ஒரு ரோஜா போய் செய்யுங்க. உண்மையில நான் சொல்றேன், தேவனுக்கு முன்பாக போய் செய், பரிகாசக்காரரோட சேர்ந்து நிக்காதுங்க. அங்க இங்க அங்க இங்க நின்று கொண்டு டைம் போக இல்லை, போர் அடிக்குது, அது அடிக்குது, டைம் போட்டிக்கு வீட்டுக்கு ஏங்கிரு. அது அநேக நன்மைகளை இருக்கு, அநேக நன்மைகளை கொண்டாரும், அநேக பிரச்சனைகளை உனக்கு கொண்டாரு. பரியாசம் பண்ணுகிறவங்க அது உனக்கு சரி வராது. மற்றவங்களை பார்த்து பகுதி பண்ணிக்கொண்டு, மற்றவங்களை பார்த்து கேள்வி பண்ணிக்கொண்டு, மற்றவங்களை பார்த்து காய்க்கு, இது இல்லையா கிறிஸ்தவம். அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்தவத்தையே கெடுக்கிறவங்க. ஆண்டவர் எங்கேயாவது போய் நின்று டைம் போகல, டைம் போகவில்லை என்று சொல்லி எங்கேயாவது போய் நின்று நின்று பகுதி விட்டுல கேட்டீங்களா பாத்தீங்களா? எப்பயா நீ செய்யல, அப்போதுனாக பவுல் செய்தானா, பேதுரு செய்தானா, ஜோவான் செய்தானா? அவன் அங்க இருந்து காட்டுக்கு நின்று கத்துற, அவன் பாரு போர் அடிச்சிச்சோ என்ன அடிச்சிச்சோ அவன் காட்டுக்கு போய் தான் இருந்தான். போ நீ காட்டுக்கு இல்ல இரு, அதுக்கு இல்லையே போய். இடத்தில் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும், இரவும் பகலும், இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன். நாம எல்லாம் என்னங்க தியானம் பண்றோம்? சிலருக்கு தியானம் இருந்தா என்ன விளங்காது, அவங்களுக்கு நல்லது என்ன, அவங்க எதையும் தியானம் பண்றது. தியானம் பண்ணுகிறவர்களை குறித்து நான் பேசவே பண்ணோம், எண்ணத்தை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம். தியானம், தியானம் எண்ணத்தை குறித்து பண்ணுகிறோம், வசனத்தை குறித்து பண்ணுகிறோமா, பக்கத்து வீட்டுக்காரரை குறிச்சு பண்றோமா, ரோட்ல நிக்கிறவனை குறிச்சு பண்றோம்னா, அவன் குடும்பத்தை குறிச்சு பண்றோமா, என்ன தியானம் பண்ணுகிறோம் சொல்லுங்க. தியானம் என்ன தியானம் நாம பண்ணுகிறோம்? ஆண்டவர் சொன்னாரு பழைய பாட்டும் சரி புதிய பாட்டும் சொல்ற, நீ வேதத்தை தியானியப்பா, வேதத்தை உன் இருதயத்தில் எழுது. இருதயத்தில் எழுதுறதுக்கு ஆண்டவரே இடம் இல்ல, தியானம் பண்றதுக்கும் அங்கே இல்ல, அங்க கணக்கு பிக்ஸ்ல இருக்கு. தியானம் பண்றதுக்கு நேரம் இல்லாம நாம கவலைப்படுறோம். இதுக்குள்ள இதையும் தியானம் பண்ண சொல்றீங்க, என்ன தியானம் பண்ணுகிறோம், என்ன தியானம் பண்றோம்? நான் இதனாலதான் உண்மையிலேயே டெலிபோன் அடிச்சு கதைக்கிறதோ இல்லாட்டி இவங்களோட பாக்கிறது விருப்பமே கிடையாது. ஏன் தெரியுமா? எப்படியுமே சும்மா சுகம் விசாரிக்க எடுத்தாலும் அங்க ஏதாவது வந்துரும் பாருங்க. அதனால அதுவும் வேணா உங்க சுகம் வேணான் இருக்கு. தியானி தேவனுடைய வாஞ்சி, தியானி தேவனுடைய வசனம் அங்க இங்க நின்று இரவும் பகலும், இரவும் பகலும். ஐயா இரவில் நித்திர வரையில் என்று சொல்ற யாராவது இருக்கிறீங்களா? ஜெபம் பண்ண வராதுங்க, இங்க போதவர்கிட்ட வந்து எனக்கு இரவில் நித்திர வரையில் என்று சொல்லி சொல்லாதீங்க. நல்லா வசனம் எடுத்து வச்சு தியானி. அதுக்குத்தான் ஆண்டவர் உனக்கு நித்திர வரவில்லை, யாருக்கு தெரியும்? ஏன் அதை குற்றம் எடுத்துட்டீங்க வர தியானி. ஒரு சிலர் சொல்லுவாங்க பிரதர் நேற்று டெலிபோன், நேற்று 12 மணிக்கு ஒரு டெலிபோன் வந்து பிரதர் பிரச்சனையான காரியம் 3 மணி ஆயிடுது. ஏய்யா உனக்கு அப்ப நித்திர வர இல்லை தானே, தியானிக்கிறோம். என்ன தியானிக்கிறோம்? டெலிபோன்லயே தியானிக்கிறோம். நாங்க எவ்வளவு படிச்சாக்கள் தெரியுமா? நம்ம டெலிபோனுக்கு இல்லாத தியானிக்கிற மனுஷங்க கூட்டம். உன்னை தியானிக்க சொன்னது வேதத்தை வசனத்தை, இதை தியானி, அங்கே தியானிக்கிற அதை வை, அது கொஞ்ச நேரத்தில் காய்ச்சிட்டு நிப்பாட்டு. இரவும் பகல், சரி பகல்ல டைம் இல்லாத ஆக்களுக்கு இரவு, இரவுல டைம் இல்லாத ஆக்களுக்கு பகல். உங்களுக்கு விருப்பமானபடி எடுத்துக்கொள்ளுங்க நேரத்தை, தியானிங்க. ஆனா வேதம் என்ன வருகிறது, அதிகாலையில் கத்தரை தேடுகிறவன் கண்டடைகிறான். ஆகையினால வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் அவள் அவன் நீர்காலத்தில் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போ, நீர் நீர் ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த ஆட்டங்கரையில நடப்பட்டு வளர்ந்து கொண்டு இருக்கிற மரத்திற்கு நீ தண்ணி ஊத்தி வளர்க்க, தண்ணி ஊத்துறது விசனாத்தனமுக்கு இருக்கிறவங்களுக்கு தண்ணி ஊத்தி வளர்க்கணும், பல்ல கடிச்சு கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு தண்ணி ஊத்தி தான் வளர்க்க வேண்டியிருக்கு. அண்ணே பைய சொல்லாதீங்க, அண்ணே கலவை எடுக்காதீங்க, இது வளர்றது பாருங்க, அதுக்கு மல்ல கட்டி கொண்டுதான் இன்னைக்கு எங்கேயாவது போடுறேன். நீர்காலிகளின் ஓரமாய் நடப்பட்ட மரம், இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மரம், இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தை நாட விரும்புகிற மரம், அது என்ன செய்யும், செழிக்கும். வனாந்தரத்துல சூறை செடி மாதிரி நிக்க கூடாது, வனாந்தரத்தில் இருக்கிற மாதிரி சபைக்குள்ள இருக்கவே கூடாது. வசனத்துல வளருங்கிறான்னு சொல்லிச்சுன்னா எண்ணத்திலும் எல்லாம் வளர்றாங்க, வாட்டால வளருங்கன்னு சொல்லிச்சுன்னா எண்ணத்திலும் எல்லாம் வளர்றாங்க. ஐயா துதிக்க சொல்லிச்சுன்னா வாயிலிருந்து சத்தம் வருது இல்ல, கதைக்க சொல்லிச்சுன்னா பாகு பாக்குன்னு வருது. ஐயா எப்படி இரவு 3 மணி வரையும் ஏதோ ஒன்றை தியானிச்சுட்டு வந்து இங்க எப்படி ஆராதனை செய்யறது? ஆகையினால அவன் நீர்க்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கண்ணியை கொடுப்பான். இன்னைக்கு 10 வருஷம் ஆகியும் கண்ணியை கேட்டா கண்ணியே கிடைக்குதில்லை, கண்ணியன்டா என்னன்னு கேக்குறீங்களா? அதையும் விளக்கு. ஐயா நீ நல்லா வாழுகிறது, தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறது, நீ நல்லவன வாழுகிறது தான் அம்பிகை எதிர்பார்க்கப்படுகிற கனி. நீ ஒரு பொய் சொல்லாதவனாக, ஒரு களவெடுக்காதவனாக, அநியாயம் செய்யாதவனாக, அக்கிரமம் செய்தன அக்கிரம சிந்தை கொள்ளாதவனாக, இருதயத்துல நல்ல கிளீன் உள்ளவனாக, மற்றவனுக்கு முன்பாக தைரியமா இருந்து ஒரு உதவி செய்கிற ஒரு நல்லவன் என்று சொல்லி கேட்கிற ஒரு மனுஷனாக நீ வாழுகிறது தானையா? இந்த வேதத்தை வாசிச்சு 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 நீ கனி கொடுக்கிறது என்பது. ஆனா ஆத்தங்கரையில வாழ் வளர்ற எல்லாம் பச்சை பசலியாக வாழ்ந்து கொண்டே இருக்கு. அதுக்கு தண்ணிக்கு குறைச்சல் இல்லை, அதுக்கு தண்ணிக்கு குறைச்சல் இல்லை, அதுக்கு தண்ணிக்கு குறைச்சல் இல்லை. தன் காலத்திலே தன் கனியை கொடு, ஏற்ற நேரத்துல ஏற்ற விதத்துல உனக்கு நடக்க தெரியும், ஏற்ற விதத்துல ஏற்ற மாதிரி கதைக்க தெரியும், ஏற்ற வேதத்துல ஏற்ற காரியங்களை செயல்படுத்த தெரியும். வாக்கு வாக்கள் இருந்தா நீ வேதத்தின் அடிப்படையில் இருக்கிற மனுஷனாக மனுஷனாக இருக்க முடியாது. ஆவிக்குரிய ஊழியர்கள் தேவனுடைய ஊழியர்கள் ஒரு மனுஷனை எப்படி கண்டுபிடிக்கிறார்கள், வாட்டையை வைத்து. அவன் எவ்வளவுக்கு ஆவிக்குரியவன், அவன் எவ்வளவுக்கு தேவ சமூகத்தில் நிற்கிறான், அவன் எவ்வளவுக்கு வேத வாக்கியங்களை வைத்திருக்கிறான், வாட்டை என்று ஆண்டவர் சொன்னார் வாயில இருந்து புறப்படுகிறது எல்லாம் ஒரு மனுஷனை அழிக்கும், வாய்க்கு உள்ளுக்கு போகிறது ஒன்றும் ஒன்றும் செய்யாது. வாயிலிருந்து புறப்படுகிறது பாருங்க, அது ஒரு மனுஷனை கொண்டு போட்டு, அதான் சொல்லுவாங்களே அடிக்கடி இல்லையா, இலங்கை தேசத்திலிருந்து வந்த உங்களுக்கு எல்லாம் இது சொல்ல ஆகணும், ஒரு அடி அடிச்சிருக்கலாமே, இங்க எங்க இப்படி ஒரு வார்த்தையை சொன்னீங்க. இது வந்து வீரோஸ் பாருங்க, இப்படித்தான் இப்ப அட்டாக் பண்ண நம்ம பழகிருக்கிறோம் கிறிஸ்தவர்கள். எப்படி அடிக்கிறது இல்ல, அடிக்க வேணாண்டு சொல்லி இருக்கிறேன், நாங்க அடிக்கவே மாட்டோம். நீங்க கும்பிட்டு கட்டாலும் அடிக்க மாட்டோம். ஆனா இங்க வாய் இருக்கு பாருங்க, அதுல இருந்து ஒரு வார்த்தையை சொன்னவன் சொல்லிச்சுன்னா எங்க 100 அடிக்க அது சமனாகாது. நீ நிற்காலத்தில் ஒருத்தன் தன் காலத்தை தேவையான நேரத்துல தானையா உன்னுடைய வாழ்க்கையுடைய ஒழுப்பக்கம் நமக்கு தெரியும். வேண்டும் நிற்காலத்தில் ஓரமாய் நடப்பட்ட மனுஷனாக இருக்கிறேன், அங்க இங்கு நடப்பட்டதாக இருக்காது. விளங்குதா? தண்ணி ஊத்துறதுக்கு தவறுச்சுன்னா வர்ற மலிவோட அந்த பூண்டு போய் செல்லும், சரியா? ஆனா நீர்த்தாள்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரங்கள் முறிந்து விழுகிறது என்பது சரியான அறிவு. நீர்த்தாளத்தில் ஓரமாக நடப்பட்ட மரங்கள் அடிக்கிற காத்திலேயோ மலையிலேயோ என்னவோ போகிறது என்பது சரியான அறிவு. ஆனா இங்க இருக்கிற இந்த இதுக்குள்ள அடிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு டபார் டபார்னு ரெண்டு மின்னல் விட்டு காத்துச்சுன்னா அரைவாசி கொப்பு கீழே வந்துடும். சிலது வேரோட புடுங்கப்பட்டு வழி நிக்க. வேத வசனத்தின் மீது நிற்கிற எந்த மனுஷனும் எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் தேவனை விட்டு அகலவே அகல மாட்டான், அகலவே அகல மாட்டான். இலை உதிராத மரத்தை போல் இருப்பான் அவன், அவன் அவன் செய்வது எல்லாம் பாய்ச்சும். யார்? அவன் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். எவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தேவனுடைய வசனத்தை இந்த வார்த்தையை வாசித்து 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 நீ பரிசுத்தம் உள்ளவனாயிரு, நீ பொய் சொல்லாதே, நீ களவெடுக்காதே, நீ அப்படி செய்யாதே, மற்றவர்களுக்கு துரோகம் செய்யாதே, நன்மை செய், அதை செய், இதை செய், அதை செய், இதை செய், நன்மை செய், தீங்கல் ஓவி நன்மை செய், வருகிறதை ஏற்றுக்கொள், ஆண்டவர் உன்னை விடமாட்டார். இதை வாசிச்சு 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 இதன்படி வாழுகிற மனுஷன் அவன் உதிர்ந்து போகவே மாட்டான். அவன் செழிச்சு கொண்டுதான் எந்த காத்திருந்தால் என்னவா இருந்தாங்க. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், வேதத்தின்படி வாழாதவன், வேத வசனத்தை குறித்து சிந்தனை இல்லாத மனுஷன் அவன் செய்வது எதுவும் வாய்க்கவே வாய்க்காமல் போகும். இது தேவனுடைய சட்டம், இதை மாற்ற முடியாது. நாம பல 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 ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அது இல்ல முக்கியமானது, அது இல்ல தேவனுக்கு தேவையானது. இன்னைக்கு உலகத்தில் ஏராளமான கிறிஸ்தவ கூட்டம் ஓடிக்கொண்டு தெரியும், அது இல்ல தேவனுக்கு தேவையானது. நீயும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பது தேவனுக்கு இன்னும் அது தேவையில்லை. தேவனுடைய வார்த்தை மீது நடந்து தேவன் சொல்லுகிறதை செய்து தேவனுடைய வார்த்தை புறப்படுகிற பொழுது அதை திறந்த உள்ளமாக ஏற்றுக்கொண்டு சிலருக்கு நன்மை நன்மை தேவன் நேர் பேசினாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதை நான் அடிக்கடி சொன்னேன், பை ஸ்டடி வேணும் எனக்கு விருப்பம். அந்த நாட்கள் நடந்தது போல சில காரியங்கள் நடக்கும். அனனியா சப்பராளை போன்றவர்கள் வந்து காணிக்க தடித்து திரும்புகிற டபார்ந்து விழுந்து டபார்ந்து கொண்டு போகும். எனக்கு விருப்பம், உங்களுக்கு அது உங்களுடைய பிரச்சனை, இது என்னுடைய காரியம், இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு சிந்தனை. அப்பதான் தெரியும் தேவனா பேசினார் இல்லாட்டிக்கு வந்திருந்தவனா பேசினார். அப்போ சொன்னா நீ பரிசுத்தாவினிடத்திலே அப்படி போய் சொன்னது என்ன? நாம எல்லாம் நினைக்கிறோம் என்ன தெரியுமா, போதகருக்கு போய் சொல்லிட்டு நிக்கிறோம். அங்க என்ன நடந்தது தெரியுமா? அவன் சொல்றான் இங்க பாரு, நினைக்காத நீ எனக்கு போய் சொன்ன, நீ பரிசுத்தாவின் இடத்துல போய் சொன்னாயே. தக்கண்டு விழுந்தா தக்கண்டு விழுந்தா ஆள கொண்டு போயிட்டாங்க. இங்க இருந்தா எல்லாரும் கூப்பிட்டு வச்சு கத்தி குளறி ஏதாவது செய்யணும். உடனே மிரக்கல் வந்து உடனே தான் நடக்கும் தெரியுமா. அற்புதம் என்றது பல நாட்களாக வைத்து நடத்துகிறது இல்ல, உடனே நடக்கணும், உடனே முடிக்கணும் இல்லையா? அதான் அற்புதம். அன்னைக்கு அற்புதத்தை தேடுன ஜனக்கூட்டம் ஏறாளம். அதான் அப்படி நடந்துச்சு பாருங்க, அதுக்கும் தேவை தெரியுமா. உடனே விழுந்தா உடனே செத்தா ஹஸ்பண்ட் பை ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறீங்க, ஒத்துமையா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டார். இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல பாருங்க, இதெல்லாம் வாசிச்சு இதுக்குள்ள சிந்திக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, பயமா இருக்கு பாருங்க. அவன் செய்வது எல்லாம் பாக்கி, எவன் செய்வது எல்லாம் பாக்கி, நீர்காலத்தில் மூலமாக இடப்பட்டு தன் காலத்தில் தன் கண்ணியை கொடுக்கிற மனுஷன். திருப்பிக் கொள்ளுங்கள், உபாமம் 28 அதிகாரத்துக்கு அது ஒரு வசனத்தை வாசிச்சு நாம கடந்து. அதுல 43 வசனத்தை மாத்திரம் வாசிங்க, அதை வாசிச்சு நாம கடந்துச்சுக்கோம். 43 வசனம்,
உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மென்மேலும் உயர்ந்திருப்பார், நீ மிகவும் தாழ்த்தப்பட்டிருப்பாய்.
இன்னைக்கு நமக்கு எத்தனை பேருக்கு எத்தனை விதமான கேள்வி தெரியுமா, என் பக்கத்து வீட்டுக்கான இருக்கிற ஆண்டவர் அவன் சர்ச்சுக்கு வர்றதில்ல, அவன் ஆண்டவரை ஆராதிக்கிறது இல்ல, அவன் உண்மை அறிந்தவனும் கிடையாது, ஆனா அவன் என்ன விட நல்லா இருக்கிறான், ஏன் ஆண்டவர ரோட்ல போற ஆண்டவர இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எனக்கு அன்னைக்கு எதிராக பேசுனா என்ன இப்படி பேச, நான் நல்லா இருக்கிறான், ஏன் ஆண்டவர நீ ஆசீர்வதிக்கிறதுக்கு அழைக்கப்பட்ட ஜனக்கூட்டம் இல்லையா, நீ தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு கானானுக்குள்ளே கடத்தி செல்லப்பட வேண்டிய மனுஷன் மனுஷனும் இல்லையா, நீ தான பரலோகராஜ்யத்தை சுதந்திரத்திற்காக வேண்டி காத்து காட்டு கொண்டு இருக்கிற ஜனக்கூட்டம் இல்லையா, தேவன் எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பேன் சொல்லி வாக்களித்து இருக்கார் இல்லையா, தேவன் இப்படி உன்னை வாழ்க்கையை செழிக்க பண்ணுவேன் சொல்லி வாக்களித்து இருக்க, ஆனால் ஊர்ல இருக்கிறவெல்லாம் நல்லா இருக்கிற ஆண்டவர, என்னட்டு இல்லாத பணம் எல்லாம் அவன்கிட்ட இருக்குது ஆண்டவர, என்னட்டு இல்லாத காரியம் எல்லாம் அவன்கிட்ட இருக்குது ஆண்டவர, ஆனால் நானோ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன்னப்பா, ஏன் எனக்கு, ஏன் எனக்கு. அந்த வசனத்தை திருப்ப பாருங்க, 44 அவன் உன்னிடத்தில், 43 உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மென்மேலும் உயர்ந்திருப்பான், நீ மிகவும் தாழ்த்தப்படுவான். உன் மத்தியில இருக்கிற அந்நியன் அவன் மென்மேலும் உயர்த்தப்படுவான், ஏன், நீ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போகிறபடியினாலே. இதுக்கு பதில் கிடைச்சிட்டா, ஏன் ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு பதில் கிடைச்சிட்டா, அவன் ஏன் நல்லா இருக்கான், உங்களை விட அவன் ஏன், அவன் எந்த விதத்துல நல்லா இருக்கான்னு சொல்லி எனக்கு தேவையில்லை, அவன் பொய் சொல்லி நல்லா இருக்கிறானா, களவெடுத்து நல்லா இருக்கிறானா, அடுத்தவன வஞ்சித்து கலவ நல்லா இருக்கானா, அடுத்தவன சொத்தை புடுங்கி வச்சு நல்லா இருக்கானா, அது எனக்கு தேவையில்லை, ஆனா உன்னை விட அவன் இருக்கிறான்றது உண்மை. ஏன், உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மென்மேலும் இருப்பான், நல்லா இருப்பான், நானும் நீமோ தாழ்த்தப்படும். ஏ தேவனுடைய வாழ்க்கையை கைவிடுகிறபடினால், தேவனுடைய வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்ளாமல் போகிறபடினால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறபடினால், தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறபடினால், தேவனுடைய வார்த்தையை நாம் தேவனுக்கு முன்பாக விரும்பி தியானித்து தேவனோடு இணைந்து கொள்ளாமல் போகிறபடினால், என் ஆண்டவர் சொன்னார், நான் சொன்ன கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் வேதத்துக்கும் வார்த்தைகளுக்கும் உன்னை கீழ்ப்படுத்தி நீ இப்படி செய்வாயானால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், அப்படி இல்லைன்னு சொல்லினால் அதுக்கு சமமாக நீ சபிக்கப்பட்டு போவாய். இதுதான் வார்த்தை, இதுதான் வார்த்தை. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.